உலமா பெருமக்களே, அளப்பரிய அளவிட முடியாத எண்ணிலே அடங்காத ஆயிரம் ஆயிரம் நகமத்துகளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தி, இதுவரை 12 வாரங்கள் நம்மை விட்டு கடந்திருக்கின்றன. இதற்கு முந்தைய வாரங்களில் அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தைக்கு இங்கே பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லா என்பது தன்னகத்தே எதை பொதிந்திருக்கிறது, தன்னிடத்திலே எதை கொண்டிருக்கிறது, அது இந்த சமுதாயத்திடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறது, அதற்கு என்ன செய்தால் அதனுடைய ஈடை அதனுடைய சன்மானத்தை இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பல்வேறு விஷயங்கள் இங்கே சொன்னோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஆயத்தினுடைய முத்தாய்ப்பாக, அந்த ஆயத்தினுடைய முடிவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி அடுத்த வார்த்தைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுக்கு எப்படி பெருமை சேர்க்க வேண்டும், அல்லாஹுக்கு எப்படி நன்றி சொல்ல வேண்டும், அவனுடைய அனுக்கிரகங்கள் ஆயிரம் ஆயிரம் நம் மீது பொதிந்திருக்கிறதே, அவற்றிற்கெல்லாம் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல்ஹம்து என்ற வார்த்தையிலே நம் இந்த மனித சமுதாயத்திற்கு வளைத்து கொடுத்தான் ஒரு சின்ன வார்த்தையாக. இந்த வார்த்தையை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா உஹ்தி தனான் அலை வ அன்த கமா அஸ்னைத அலா நஃபி. ரப்பே, நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறேன், இன்னும் திருக்குர்ஆனிலே எத்தனை இடங்களிலே உன்னை புகழ்ந்திருக்கிறாயோ அவற்றையெல்லாம் நான் சொல்லுகிறேன். லா உஹ்தி தனான் அலை, நான் உன்னின் மீது புகழ்ந்தவனாக ஆக முடியாது, உனக்கு நான் புகழை சேர்ப்பித்தவனாக, நீ செய்த அனுக்கிரகங்களுக்கு நன்றி செலுத்தியவனாக நான் ஒரு காலம் ஆக முடியாது. லா உஹ்தி தனான் அலை அன்த கமா அஸ்னைத அலா நஃபிக், நீ எப்படி சொல்லி இருக்கிறாயோ, நீ எப்படி உன்னை புகழ்ந்திருக்கிறாயோ அதுதான் புகழ்விலே உயர்வு. அந்த புகழை பற்றி, அந்த நிலையை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த வான மண்டலங்களும் பூமி மண்டலங்களும் எங்களுடைய பார்வைக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அதை தொட்டுதான் நாங்கள் புகழ முடியுமே தவிர, இந்த வான மண்டலத்திற்கு மேலோ இந்த பூமிக்கு கீழோ நீ என்ன நடைமுறைகளை நடத்தி கொண்டிருக்கிறாய், கோலங்களுக்கு உள்ளே நீ என்ன நடத்துகிறாய் என்ற அறிவெல்லாம் எங்களுக்கு கிடையாது. லா உஹ்தீசனா அன் அலை وانت كما اثنيت على نفسك يا ربي உன்னை முழுக்க முழுக்க நாங்கள் புகழ்ந்தவர்களாக ஆக முடியாது. وانت كما اثنيت على نفسك, நீ எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாயோ அந்த வார்த்தையை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், அத்தோடு எங்களுடைய நிலை முடிந்து விட்டது என்று பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் நம்முடைய நிலை எங்கே? அப்ப இதிலிருந்து யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தான் நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்தது போன்று அப்படியே நாம் இதை பயன்படுத்துகிறோம். இப்ப இதற்கு அடுத்த நிலையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். இந்த எல்லா புகழும், எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது என்பது இந்த ஆயத்தினுடைய, இந்த வார்த்தையினுடைய, இந்த வாசகத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது பகுதியாக இருக்கிற அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்பதற்கு அளவற்ற அருளாளன், அவன் நிகரற்ற அன்புடையோர் என்பது நாம் தமிழிலே படித்திருக்கிற, விளங்கி இருக்கிற அர்த்தம். இப்ப இந்த முதல் பகுதியை முடித்து விட்டிருக்கிறோம், அல்ஹம்து என்று எப்போது சொல்ல வேண்டும் என்று. அப்ப அடுத்த வார்த்தையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா புகழுக்கு அடுத்தபடியாக உடனே கொண்டு வந்திருக்கிறார். தஃப்ஸீர்களிலே எழுதும்போது மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், முதல் சிஃபத்தாக, முதல் தன்னுடைய பெருமையாக, முதல் தன்னிலை விளக்கமாக அல்லாஹ் கொடுப்பது ரப்புல் ஆலமீன் என்ற ஒரு பெயரை, ஒரு அடைமொழியை அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்ப அது தன்னுள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய அறிவை பொதிந்திருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் பல்வேறு அல்லாஹுக்குரிய பெயர்கள் இருக்கிறது, அல்லாஹுக்குரிய புகழ்கள் இருக்கிறது, அல்லாஹுக்கென்று எத்தனையோ சிபத்துகள் இருக்கிறது, அடைமொழிகள் இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் ரப்புல் ஆலமீன் என்று இந்த உலகத்தாருக்கு அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால் அதிலே ஏதோ ஒரு சூட்சமம் உள்ளே அடங்கி இருக்கிறது என்று அதற்கு வேத வியாக்கியானிகள் விளக்கம் அளிக்கிற போது எழுதுகிறார்கள். ரப்பு என்று அல்லாஹ் முதலிலே கொண்டு வந்திருக்கிறான், முதல் தன்னிலை விளக்கம் ரப்பு என்பதுதான். இப்ப ரப்பு என்பதை அல்லாஹு தஆலா அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஏனென்று சொன்னால் ரப்பு என்பதற்கு டிக்ஷனரி, அதே போன்று இதனுடைய அர்த்தம் என்ன பொதிந்திருக்கிறது என்று சொன்னால், ரப்ப என்றால் ஒரு மனிதனை தர்பியத் செய்தான், ஒரு மனிதனை புடம் போட்டு எடுத்தான், ஒரு ஒரு பொருளை சரியாக ஆக்கி தந்தானே அவனுக்குத்தான் ரப்பு என்று சொல்லுவார்கள். தர்பியத் செய்வது ஒரு மனிதனை, ஒரு ஒரு பொருளையோ மனிதனையோ சுத்தப்படுத்தி கொண்டு வருவது. இதிலே இன்னொரு விளக்கமும் அமைந்திருக்கிறது. ரப்பு என்பதற்கு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிற முஃபஸ்ஸிர்கள், வேத வியாக்கியானிகள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ரப்பு என்று இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருப்பது ஒரு பொருளை வடிவமைப்பது, இந்த உலகத்தை வடிவமைப்பது, இந்த இதிலே வாழுகிற மனிதர்களை உலகுக்கு கொண்டு வருவது, வடிவமைத்து தருவது, அவர்களுக்கு தர்பியத் செய்வது. ஒரு மனிதன் கருவிலிருந்து வெளியே வருகிற போது அந்த குழந்தை கையோடு, காலோடு, கண்ணோடு, அறிவோடு, மூளையோடு எப்படி இப்படித்தான் உலகத்திலே குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நியதியை வல்லவன் வகுத்திருக்கிறானோ அப்படியே ஆக்கி தருகிறானே, இதுதான் ரப்பினுடைய சிபத்து. அப்ப இதிலே இன்னொரு அறிவும் தெரிகிறது, ஒரு பொருளை ஒழுங்காக அமைப்பது, அத்தோடு சேர்த்து அதிலே தொடர்படியாக வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பது என்ற ஓர் இருபெரும் இரு பெரிய கருத்துக்களை இந்த வார்த்தைக்கு விளக்கமாக தந்திருக்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ஒன்றாவது பொருளை வடிவமைப்பது, இரண்டாவது அதிலே வளர்ச்சியை கொடுப்பது. இந்த சிபத்து ரப்புக்கு மட்டுமே உரியதே தவிர அதிலே வேறு யாரும் கூட்டாக முடியாது. ஆகவேதான் இந்த சிபத்தை அல்லாஹ் தனக்கென்று முற்படுத்தி முதலிலே அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறான், ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தாருக்கெல்லாம் அவன் அதிபராக, அதே போன்று அவர்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறவனாக, சரி செவ்வையாக்குபவனாக அந்த அல்லாஹ் ஒருவனே இருக்கிறான் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே முதன் முதலிலே சொல்லி இருக்கிறான். இன்னும் நாம் தஃப்ஸீர்களிலே கவனிக்கும் போது நமக்கு ஒன்று தெரிகிறது, ரப்பு என்பதற்கு மூன்று விதமான விளக்கங்களை தஃப்ஸீரிலே நமக்கு தந்திருக்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற போது, வேத வியாக்கியானிகள் எழுதுகிற போது ரப்பு என்று சொன்னால் மூன்று விதங்களில் புரிந்து கொள்ள முடியும். ஒன்றாவது மாலிக் என்பது அதனுடைய அர்த்தம். மாலிக் என்று சொன்னால் உரிமையாளன் என்பது அதனுடைய பொருள். இதை அரபியிலே உபயோகிக்கிற போது ரப்பு தார் என்று சொல்லுவார்கள். ரப்பு தார் என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு உடையவர். அதே போன்று பொதுவான அரபி பாஷையினுடைய வழக்கத்திலே ரப்பத்துல் பைத் என்று சொல்லுவார்கள், அந்த வீட்டிற்கு உரிய எஜமானி. இந்த அரபியர்களிடத்திலே அது சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, ரப்பு தார் அல்லது ரப்புல் முஷிரிகா, அதாவது ஷிர்கா என்று சொன்னால் கம்பெனியினுடைய ஓனர், முதீர் என்று சொல்லுகிறார்களே, இந்த வீட்டிற்கு உரித்தானவர்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த முதல் அர்த்தத்திலே ஒரு பொருளுக்கு உரித்தானவன் என்ற அர்த்தத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது முஸ்லிஹ், ஒரு பொருளை சீர்படுத்துபவன். அதாவது ரப்பஷை, ஒரு பொருளை செவ்வையாக்கினான், அதை கொணர்ந்து அது எந்த ரூபத்தில் தேவையோ அதை அப்படி வடித்து கொடுத்தான் என்பதற்கும் இந்த அரேபிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது சொன்னார்கள் அஸ்ஸையதுல் முத்தா, வழிபடப்படக்கூடிய தலைவர், அதற்கும் ரப்புன்னு சொல்ல முடியும். இது மனுஷர்களிடத்திலே இந்த வார்த்தையை சில பேருக்கு சொல்லுவார்கள், ரப்புல் முத்தா. அப்ப எப்படி இதை இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனிலே ஒரு வாசகம் வருகிற போது அந்த இடத்திலே ஒரு இடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலே வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிறார்கள் இரண்டு பேர். அந்த வரலாறுகள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிந்த வரலாறுகள், நீங்கள் புரட்டி எடுத்த வரலாறுகள். அப்ப ரெண்டு பேர் வந்து அங்கே கனவுக்கு விளக்கம் கேட்கிற போது ஒரு மனிதர் கேட்கிறார், நான் என்னுடைய தலையிலே அந்த ஒரு ரொட்டி வைத்திருப்பது போன்று, அதை ஒரு கழுகு கொட்டி தின்பது போன்று கண்டேன். அது ஒரு கனவு முடிஞ்சு போச்சு. இரண்டாவது கனவுக்கு கேட்டார், நான் என்னுடைய எஜமானனுக்கு தண்ணீரை, பானத்தை புகட்டுவது போன்று கனவு கண்டேன். அவர் தன் எஜமானனுக்கு பானத்தை புகட்டுவது போன்று கனவு கண்டதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே விளக்கம் கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு அரசனுக்கு தன்னை விட மேல, ஒரு நாட்டை ஆளுகிறவனுக்கு அடிமையாக இருந்து ஊழியம் செய்கிற வேலையை நான் செய்கிறேன் என்பதாக அந்த இடத்திலே அந்த மனிதர் சொன்னதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பயன்படுத்துகிற போது ரப்பு என்று பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி மூன்று விதங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, முடியும் என்று தஃப்ஸீர்களிலே எழுதியிருக்கிறார்கள். அப்ப ஆனால் அல்லாஹ் இந்த இடத்திலே எப்படி பயன்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த வார்த்தை எந்த அர்த்தத்திலே அந்த இடத்திலே வருகிறது என்று சொன்னால், மாலிக் ஒரு அந்த பொருளுக்கு உரியவன், அதாவது உலகத்திற்கு உரியவன் அப்படின்னு அல்லாஹு தஆலா பயன்படுத்தல. இரண்டாவது அர்த்தமாக இருக்கிறதே அதாவது ஒரு பொருளை செவ்வையாக்குவது, சரி செய்வது. இந்த அர்த்தத்திலே அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் என்று பயன்படுத்தி இருக்கிறார். அந்த உலகத்தாரையே, உலகத்தில் உள்ளவைகளையே, உலகத்திற்கு உரித்தான வானத்தையும் பூமியையும், உலகத்திலே நீங்கள் பார்ப்பது பார்க்காதது எல்லாவற்றையும் செவ்வையாக்கி அதற்கு வடிவம் கொடுத்து அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வருகிறவன் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் இந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் என்று பயன்படுத்தி இருக்கிறார். அதே போன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தப்சீர்களில் எழுதும் போது எழுதுகிறார்கள், இந்த ரப்பு என்ற வார்த்தையை இவாஃபத்தோடு இன்னொரு வார்த்தையோடு சேர்த்து தான் சொல்ல வேண்டும். ரப்புல் பை அல்லது ரப்பத்துல் பை அல்லது ரப்புத்தார் என்று ஒரு வார்த்தை. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அல்லது அந்த பொருளுக்கு சொந்தக்காரர், அந்த பொருளை ஆக்கியவர், செவ்வையாக்கியவர், இப்படித்தான் சொல்ல வேண்டுமே ஒழிய தனியாக ரப்பு என்று யாரையும் குறிப்பிடுவது. இன்று நாம் பொதுவாக நம்முடைய அரேபிய தோழர்களை அல்லது நமக்கு மேலே இருக்கிற அரபிகளை குறிப்பிடுகிறோமே அர்பாப் என்று சொல்லி, அந்த வார்த்தை அது மிக ஒரு கொடூரமான ஒரு வார்த்தை. அப்படி சொல்லுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. ஏனென்று சொன்னால் ரப்பு என்பதும் அர்பாப் என்பதும், அர்பாப் என்றால் அதனுடைய பண்மை, தலைவர், பெரியவர் என்ற அர்த்தம். அப்படி பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி பயன்படுத்தினால் அது தவறு. நாம் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் ரப்பினிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சில பெயர்கள் இருக்கிறது, அதிலே அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் அதிலே தொடர்பு இருக்கிறது. இதை ரப்புல் ஆலமீனுக்கு விளக்கம் கொடுக்கும் போது சொன்னேன், வலில்லாஹி அஸ்மா உல் ஹுஸ்னா அப்படின்னு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அல்லாஹுக்கு என்று 99 பெயர்கள் இருக்கிறது. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அதாவது அல்லாஹு தஆலா தனக்கென்று 99 பெயர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அந்த அல்லாஹினுடைய பெயர்களை நீங்கள் உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இதில் அன்னைக்கு சொல்லும் போது சொன்னோம், ரவூப் என்ற பெயர், ரஹீம் என்ற பெயர், இதெல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நபிக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். நபியை பார்த்து ரவூப் ரஹீம் என்று ஒரு ஆயத்திலே சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த பெயர்களை சாமானிய மனிதர்கள் யாருக்கும் சொல்ல முடியும்? நபிக்கு சொல்லி இருப்பது மனித குலங்கள் கூட இந்த 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 குணங்களை கொண்டு வர முடியும், அல்லாஹ் அளவுக்கு அல்ல ஆனால் கொண்டு வர முடியும் என்பதாக சுட்டிக்காட்டி சொல்லி இருக்கிறார். ஆனால் ரப்பு என்ற பெயர் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. ஏனென்று சொன்னால் ஒரு பொருளை படைத்து அதை செவ்வையாக்கி அதிலே வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வருவது என்பது மனிதனால் முடிகிற காரியம் அல்ல, அல்லவே அல்ல. அவனுக்கு எதுவும் செய்ய முடியாது. இருக்கிறத வேண்டாம் மாத்தலாம், இல்ல வேற ஏதாவது அங்க நடக்கிற ஆராய்ச்சிகளிலே விளக்கங்கள் கிடைக்குமே ஒழிய ஒரு பொருளை உலகத்திற்கு புதிதாக அறிமுகப்படுத்தி அதிலே செவ்வை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி ஏற்படுத்தி அதிலே முழுமை பெற செய்வது என்பது மனிதனால் முடிகிற காரியம் அல்ல. ஆகவே அந்த பெயர் அவனுக்கு உரித்தானதல்ல, அவனுக்கு தகுதியுடையதல்ல. அப்படி பயன்படுத்தினால் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம் என்பதையும் தப்சீர்களிலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக நாம் இந்த வார்த்தையை இதுவரை நாம் பல்வேறு இடங்களிலே நாம் பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இருந்தால் அல்லாஹ்வினிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இனி ஒரு வார்த்தையை, இந்த பெயரை உச்சரிப்பது கூடாது என்று மனதிலே நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ரப்பு என்று சொல்லுகிற வாசகம் எல்லாவற்றையும் படைத்து ஆளுகிற அவன் ஒருவனுக்குத்தான் உரித்தானதே தவிர வேறு யாருக்கும் உலகத்திலே சொந்தம் அல்லவே அல்ல என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போ இப்ப நம்ம மேல சொன்னது மாதிரி வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு சில பெயர்கள் இருக்கிறது. குர்ஆன்ல இந்த முதல் பக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய குர்ஆன்ல போட்டு வச்சிருப்பாங்க 99 பேரை. அல்லது நிறைய பேருக்கு உங்களுக்கு மனப்பாடம் இருக்கலாம், அதை மனனம் செய்பவர்களுக்கு நிறைய சவாப் இருக்கு அப்படின்னு ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. அல்லாஹினுடைய பெயரை, அல்லாஹு ஒருவன் என்ற அந்த கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி அந்த வார்த்தைகளை தங்களுடைய இதயத்திலே தாங்கி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மாராயம் இருப்பதாக ஹதீஸ்லே வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல அல்லாஹுக்கு பல பெயர் இருக்கு. அல்லாஹ், ரஹ்மான், ரஹீம், சமி, கதீர், காதிர், அதே போன்று இப்படி ஒவ்வொரு பெயரா அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லிட்டு வரான். இப்ப சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த ரப்பு என்ற பெயர் இருக்கிறதே அதுதான் முதன்மையான பெயராக இருக்கிறது. வாசகங்கள்ல பார்த்தா வேற வேற இருக்கும், ஆனா இந்த ரப்புல் என்ற பெயர் முதலிலே இருக்கிறது. அதற்குள் தான் சமீ என்று சொல்லுகிற மிகவும் கேட்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் எந்த அளவுக்கு கேட்பவன், மிகவும் கேட்பவனாக இருக்கிறான். உங்களுக்கு சமீபத்திலே உங்களுடைய பிடரியின் நரம்புக்கு அருகிலே இருந்து கேட்கிறான். இன்னும் சொல்லப்படுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அறிவித்ததாக ஒரு ஹதீஸில் வந்திருக்கு, கடுமையான இருட்டு, கடுமையான இருட்டினுடைய நேரம், கடல் வெளி, அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய பாறை, கடலுக்கு கீழே இருக்கிற பாறைக்கு அடியிலே இருக்கிற அந்த தவளை ஒரு தடவை கிச் என்று சொன்னாலும் அதுவும் ரப்புக்கு தெரியும். அதன் மேலே நடந்து போகிற அந்த எறும்பு வந்து தடகடன்னு போச்சுன்னா அந்த சத்தத்தை கூட ரப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறான். இது மனிதர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அறிவுக்கு. எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கடலுக்கு அடியிலே பாறை இருக்கு, அந்த பாறைக்கு இடையிலே ஒரு ஓட்டை இருக்கு, அது உள்ள ஒரு எறும்பு நடந்து போகுது, அல்லது ஒரு தேரை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குன்னா அது நடந்து போகிற சத்தத்தை கூட ரப்பினால் அறிய முடியும். அந்த அளவுக்கு கேட்பதிலே ரொம்ப உயர்ந்தவன். இது வந்து நாயகம் சொல்லி காமிச்சாங்க நம்ம அறிவுக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய அறிவு நமக்கு நம்முடைய அறிவால், நம்முடைய சிந்தனையால், நம்முடைய கேட்கும் திறனால், நம்முடைய பார்க்கும் திறனால் புரிந்து கொள்ள முடியாதே. அந்த அளவுக்கு கேட்கும் திறன் இருக்கிற. அதே போன்று இன்னொரு இடத்துல, அதாவது பசீர் என்று சொல்லுகிறான், பார்ப்பவன், அல்லாஹ் பார்வைக்கு எந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது. இப்ப எப்படி கேட்கிறான்னு சொன்னமோ அதே போன்று அவன் பார்க்கிறான். எத்தனை அடியின், அதாவது எத்தனை, அதாவது அந்த ஒளி ஆண்டுகள் கீழே சென்று கடலிலே எல்லாம் இருட்டாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலும் அல்லாஹினுடைய பார்வைக்கு அங்கு தடையே கிடையாது. அதே போன்று கையூம் என்று சொல்லுகிறான், நிலை நிறுத்துபவர். இப்ப இந்த பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரப்பு என்ற பெயருக்கு கீழே வருகிறது. இப்ப இந்த பெயர் சமி என்றாலும், பசீர் என்றாலும், நிலை நிறுத்துகிறவன் என்றாலும், கதீர் என்றாலும், தான் பெரிய எல்லாத்தையும் கெட்டி ஆளக்கூடியவன் என்றாலும், இந்த பெயர் எல்லாம் ரப்பு என்ற பெயருக்கு கீழே வருகிறது என்று தஃப்சீரில் எழுதுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, ரப்பு என்பது ஒரு பொருளை படைத்து செவ்வையாக்கி அதிலே வடிவத்தை கொடுக்கக்கூடியவன். இப்ப அந்த முழு பொருள் இருக்கிறதே ரப்பு என்பது, அதற்கு பார்வை தேவை. ரப்பு பார்த்து, ரொம்ப கேட்டு, ரொம்ப அறிந்து, ரொம்ப நிலை நிறுத்தி, இதெல்லாம் எதுக்கு கீழே வருது? ரப்புங்கிற பெயருக்கு கீழே அல்லாஹு தஆலா இதை பூராவும் கொண்டு வந்திருக்கிறான். அப்ப இந்த அஸ்மாக்கள் எல்லாம் ரப்பு என்பதற்கு பின்னால் தான் வருகிறது என்பதாக சில ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அதை தப்சீர்களிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாம் நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம், இங்க துவா ஓதி, இங்க ஓதி இந்த தப்சீர் முடிந்தவுடன் துவா ஓதப்படுகிறது. எல்லா துவால என்ன செய்யறாங்க, முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லான்னு ஏதாவது ஒண்ணு ஓதிட்டு அதுக்கு அடுத்து சொல்றார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரப்பனா ரப்பனா ரப்பி அர்ஹம்னி, எந்தெந்த இடத்துல துவாக்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாம் ரப்பு ரப்புன்னு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பயன்படுத்தி சொல்லி இருக்கிறான். இப்ப ரப்பு அழைப்பதற்கு ஒரு மனிதன் தன்னை அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்திலே நீ ரப்புன்னு பயன்படுத்தி அல என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்திருப்பது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருப்பது. ஏன் என்று சொன்னால், திருக்குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறான், குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான் ஐயம் மா தது பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா வலா தஜஹர் பி சலாதிக வலா துஹாஃபித் பிஹா வப்தகி பைன தாலிக சபீலா. இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த ஆயத்து சூரத்துல் அஸ்ரா என்று சொல்லுகிற அந்த சூராவினுடைய 110வது வசனம். இதிலே அல்லாஹ் சொல்றான், புலிது உல்லா, நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள். புலிது உல்லா, நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள். அவிது உர் ரஹ்மான், ரஹ்மான் என்று அழையுங்கள். அழைக்கும் போது அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுங்க, எதை கொண்டு அழைத்தாலும் சரி, நீங்கள் என்ன பேரு கொண்டு அழைச்சாலும் சரி, ஐயம் பலகுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அவனுக்கு என்று 99 பெயர் இருக்கிறது, எதை கொண்டு வேண்டாலும் நீங்க அழைச்சிக்கலாம், உங்களுக்கு ஒளி உரிமை இருக்கிறது. சமி என்று சொல்லிக் கொள்ளலாம், பசீர் என்று சொல்லிக் கொள்ளலாம், ரப்புன்னு சொல்லலாம், ரஹ்மான்னு சொல்லலாம், ரஹீம் சொல்லலாம், நீங்கள் எப்படி விருப்பப்படுகிறீர்களோ அப்படி அழைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்னு கூப்பிடுங்க, ஏன்னா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கிறது, அல்லாஹ்னு கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு எப்படி முடியுமோ, எந்த வார்த்தை வாயிலே நுழைகிறதோ அந்த பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி இருக்கான். அடுத்த இன்னொரு ஆயத்துல சொல்லுகிற போது, வலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா வதரில்லதீன யுல்ஹிதுன ஃபி அஸ்மாயிஹி சயுஜுஸௌன மா கானூ யஅமலூன். அல்லாஹூக்கென்று சில குறிப்பிட்ட பெயர்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, அவற்றை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள். ஃபதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி, அந்த பெயர்களை கொண்டு வேறு காரணங்களை நாடக்கூடியவர்களுக்கு சயுஜுஸவுன மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அந்த செயலுக்கு கண்டிப்பாக கூலி உண்டுன்னு சொல்றான். இப்ப இது இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய விளக்கத்தை அந்த ஆயத்து எப்ப வருதோ அப்போதைக்கு நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஆயத்தை சொல்லிட்டு ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லித்தர வார்த்தை என்னன்னா, ரப்பு, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கும்போது இப்படி கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க, ரப்பி அப்படின்னு கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கும்போது இப்படி கேட்டாங்க, ரப்பி அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல இப்படி திரும்ப திரும்ப சொல்றான், இந்த நபி துஆ கேட்கும்போது ரப்பி என்று கேட்டார்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கும்போது குர்ஆன்ல வந்திருக்க ஒரு சிறப்பான வசனம், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காதிரீன்னு கேட்டாங்க. யாரு? நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நமக்கெல்லாம் மூல கருவூலமாக இருந்தவர்கள் அல்லாஹ்வை அழைக்கிற போது ரப்பு என்று சொல்லி அழைத்ததாக திருக்குர்ஆனினுடைய வாசகம் அதிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது. இப்ப ஏன் இப்படி அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஏன் இப்படி அல்லாஹ் அந்த ரப்புங்கிற வார்த்தையை நமக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டா, ஒன்றாவது நான் சொல்லும் போது ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான், வளர்ச்சியை தருகிறான். இந்த ரெண்டு சிபத்தும் தான் ரப்புக்குரிய அடிப்படையான குணங்கள். இப்ப இந்த ரெண்டு குணத்தையும் அந்த ரப்பு என்ற வார்த்தை கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க துஆ கேட்கறீங்க, ரப்பே எனக்கு 25 அடுக்கு மாளிகை வேண்டும், ரப்பே எனக்கு நன்ற கார் வேணும், ஒரு 5-6 பொண்டாட்டி வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீங்க கேக்குறீங்க. உங்க இஷ்டத்துக்கு, நம்ம அறிவு நம்முடைய இது எதுக்கு நம்ம தகுதியானதுக்கு இஷ்டத்துக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்குதான் துவா எப்படி வேண்டாலும் கேட்கலாம் அப்படின்ட்டாங்க, ஒரு முறை கிடையாது எப்படி வேண்டாலும் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப அவங்கவுங்க துவா கேட்கும் போது எப்படி கேட்பார்களோ தெரியாது, ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துவாவை கேட்கிற போது அந்த பரக்கத்திற்கும் நமக்கு உரித்தானது அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்கணும்னு தெரியும் கேட்கறதுக்கு. ஆனா அந்த துவாக்கள் பின்தள்ளப்படுகிற போது நிலைமை என்ன தெரியல. இப்ப ஒருத்தர் கேட்கிறார், யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுக்கு நடுவுல ஒரு மரம் வளரணும், அந்த மரம் இதெல்லாம் மோட்டை உடைச்சிட்டு வெளியே போகணும், வெளியே போய் அங்கிருந்து காயா காய்ச்சி தொங்கணும், இங்க பள்ளிவாசலுக்கு வரவங்க பூரா இளநீ வெட்டி அதுல இருந்து குடி, இளநீ வெட்டி அதுல இருந்து குடிக்கணும், இப்படி ஒருத்தருக்கு ஆசை. அப்ப இப்படி ஒருத்தர் துவா கேட்கிறாரு வச்சுக்கீங்களேன், இப்படி ஒருத்தர் அரபியில கேக்குறார், தமிழ ஒரு நல்ல ஒரு அன்னைக்கு ஒரு சகோதரர் வந்தார், வந்து கேட்டாரு அதிர்த்து துவா இதுல சஜதால துவா கேட்டா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால இஷாவினுடைய தொழுகை மக்ரிபுடைய தொழுகையில சஜதால நான் போய் துவா கேட்கலான்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அரபியில துவா கேட்க தெரியாது, தமிழ்ல கேட்டுக்கலாமா அப்படின்னாரு. ஒரு கூத்தான கொஸ்டின் கேட்டார், தமிழ்ல கேட்டுக்கலாமா? ஏய் அல்லாஹ்க்கு என்ன தமிழா தெரியாது, இல்ல இங்கிலீஷ் தெரியாதா, இல்ல எந்த மொழி தெரியாது, இல்ல அல்லாஹ்க்கு அரபி மட்டும் மஹ்சூர், அரபிய தவிர வேற எதுவும் அல்லாஹ்க்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் கியாமத்திலே பேசுகிற கலாம் அரபிதான், ரசூல் கியாமத்திலே பேசுகிற கலாம் அரபிதான், இந்த மனிதர்கள் எல்லாம் கியாமத்திலே பேச போற கலாம் அரபிதான், அரபிய தவிர நமக்கு கியாமத்தினால ஒண்ணும் தெரியாது. அப்ப முன்னாடியே கியாமத்து வச்சுட்டா எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க. இதுல ரிஷிக்ல இருக்கவங்க இப்பே கியாமத்து வந்துச்சுன்னா கொஞ்சம் அரபிய கிரேவியை படிச்சுட்டு வந்தா ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை போட்டு தந்துருவா, ஒண்ணும் பிரச்சனை இல்லாம ஓடிக்கிட்டு. அப்படி இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது சொர்க்கத்தினுடைய மொழி லுகத்துல் ஜன்னா அல் அரபியா, அதே போன்று லுகத்துல்லாஹ் அரபியா, லுகத்து ரசூலின் அரபியா, எல்லாம் அல்லாஹ்வினுடைய மொழி, அல்லாஹ்வினுடைய தூதரின் மொழி, அல்லாஹ்வினுடைய ஜன்னத்தின் மொழி, எல்லாம் அரபி மொழி. அங்க அரபியை தவிர வேற ஒண்ணு எடுக்காது, ஸ்டேஷன் ஓடாது, யாருக்கும் எல்லாருக்கும் அந்த நேரத்துல புரிய ஆரம்பிச்சிடும், ரப்புல் ஆலமீன் அந்த கூவத்தை தந்துருவான். இப்ப இந்த உலகத்துல அவர் கேக்குறாரு, நான் வந்து மகரிபுல இஷால சஜதால இருக்கேன், அப்ப துவா செய்யணும்னு நினைக்கிறேன், அப்ப தமிழ்ல துவா செய்யலாமா அப்படின்னு கேட்டாரு ஒரு கேள்வி. அப்ப இந்த இடத்துல நான் சொன்னேன், அதான் நீங்க தமிழ்ல துவா செய்யறதுனால தப்பே கிடையாது, ரப்பு ஏத்துக்கும், அது அது ரப்புக்கும் உனக்கும் ரீத்தானது, உன்னுடைய மனோநிலைக்கும் ரப்புக்கும் ரீத்தானது. அது ஆனால் பரவான தொழுகைகளில் இப்படி போன்ற துவாக்களை கேட்பதற்கு அனுமதி கிடையாது. பரலான தொழுகையில் என்ன பண்ணும், அங்க என்ன சொல்லி கொடுத்தார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடுத்தோம் அல்லது 7 விடுத்தோம் ஓதி காமிச்சாங்களே சுபஹான ரப்பியல் அஆலா, அதை தவிர்த்து நம் வார்த்தைகளை இடையில் கொண்டு போய் சொருவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அதனால பரலான தொழுகைகள்ல அப்படி சஜதால இருந்து கொண்டு துவா செய்ய முடியாது. ஆனால் நாம் நபில் தொழுகிறோம், ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி கெட்டு ரெண்டரை கால் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சஜதால இருந்து கேட்டுக்கொள்ளலாம், கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனாலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகைக்கென்று ஒரு முறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த தொழுகையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதிகமா அல்லாஹ்வினுடைய வார்த்தை தான் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வார்த்தை தான் அதிகமா இருந்திருக்கு. இப்ப அதுல சொல்லும் போது கூட, தொழுகும் போது கூட, அதுல துவா கேட்கும் போது கூட குர்ஆன் என்ன சொல்லி இருக்கோ, அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிதான் துவாவை சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு பின் வந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதே வாசகத்தை பயன்படுத்தி இப்ப நம்ம இன்னைக்கு தொழுதுகிட்டு நம்ம தமிழ்ல நம்ம இஷ்டப்படி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இஷ்டப்படி நம்ம தாட்டுவோம் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ் ரசூலினுடைய வார்த்தை அல்லாமல் வேறொரு வார்த்தை உள்ளே நுழைகிறது. அது தொழுகையில வச்சு கேட்கறது அவ்வளவு நல்லதல்ல. நீ வெளியே தொழுது முடிச்சிட்டு செலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுஜூதுல படுத்துக்கிட்டு என்ன வேண்டாலும் கேளு, அது உனக்கும் ரப்புக்கும் உரித்தானது. ஆனால் தொழுகையில இருந்து கொண்டு இப்படி ஏழா கூடமான வார்த்தையை நீ பயன்படுத்தி விட்டால் ரப்பு அதுக்கு பிடிச்சிட்டான்னா உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஆகவே நல்லது என்னன்னா, குர்ஆன்ல உள்ள துவாக்கள், ஹதீஸ்ல உள்ள துவாக்கள் தெரிஞ்சு ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் விக்கிரிலே தலைத்திருக்கிறார், அல்லது என்னை பற்றி நினைவிலே தலைத்திருக்கிறார், அல்லது குர்ஆன் ஹதீஸினுடைய ஆராய்ச்சியிலே தலைத்திருக்கிறார், எல்லாம் ஞாபகம் இங்க இருக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னிடத்துல கரமேந்தி ரப்பே இதைத்தா, ரப்பே உடல் நிலைத்தை தா, ரப்பே சுகத்தை தான்னு கேட்கறதுக்கு வசதி இல்லைன்னா, கேட்பவர்களை விட நான் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா, உன் நிலைமை பூனா ரப்புக்கு தெரியும். நீ எந்த நிலையில இருக்கிறாய், உன் இதயம் எப்படி இருக்கிறது, உன் சிந்தனை எப்படி இருக்கிறது, எல்லாம் ரப்புக்கு தெரியும். அப்ப தேவைன்னா உனக்கு அவன் கேட்பவர்களை விட அதிகம் தந்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எந்தெந்த நிலைகளை அனுசரித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி கேட்டுக்கணும். இப்ப விஷயத்துக்கு வருவோம் நம்ம. இப்ப ஒருத்தர் சொல்றார், வீட்டுக்குள்ளிருந்து மாமரம் முளைக்க வேண்டும், அதிலே மாங்காய்கள் அப்படியே பழுத்து தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் துவா கேட்கிறார் அல்லாஹ் இடத்துல. யாரும் போய் அவரை தட்ட செஞ்ச கேட்காது அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை. அவருக்கும் அவர் ரட்சகனுக்கும் கேட்டுக்கொள்ளலாம். இப்ப கேட்டுட்டார் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல உன்னை விளங்கணும், ரப்புன்னு ஏன் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்ல சொன்னா, அது ரப்புக்கு தெரியும் இவனுக்கு இது தேவையா தேவையில்லையான்னு. ஏ அப்படின்னு கேட்டா, ரப்புக்கு ரெண்டு குணங்கள் உரித்தானது. ஒன்றாவது, இவனை செவ்வையாக வளர்ப்பது, இவனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக அமைப்பு தருவது, அதிலே வளர்ச்சியை கொடுத்து கொண்டே வருவது. இப்ப ரப்புக்கு தெரியும் இந்த இடத்திலே மாங்காய் மரம் இருந்துச்சுன்னா, தேங்காய் மரம் இருந்துச்சுன்னா, இவன் தலையில உழுந்தா இவன் என்ன செய்வான் அப்படிங்கறது ரப்புக்கு தெரியும். அப்ப அவன் என்ன செய்வான், அட போடா மடையா போயிட்டே இருன்னு விட்டுருவான். இப்ப இதுல என்னன்னா, அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் நமக்கு சொல்லி தந்த வாசகம், ரப்புன்னு நீ கேட்ட அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியும் உனக்கு எந்த நிலையில் உன்னை வைத்தால் நீ சீராக இருப்பாய். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, எத்தனை துவாங்க, தஹஜ்ஜத் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டேன், ஃபரது தொழுதுட்டேன், நஃபில் தொழுதுட்டேன், சுக்ரியா நஃபில், காலையில மாலையில எல்லாம் தொழுது முடிச்சுட்டேன், ஒரு துவா கூட கபூல் ஆகல, ஒரு துவா கூட கபூல் ஆக மாட்டேங்க, என்ன செய்யறது சகோதரர்களை? இப்படி கேட்பவர்களுக்கு நாம் ஒரு விளக்கம் சொல்ல முடியும். உங்க சாப்பாட்டை கொஞ்சம் திருப்பி பாருங்க, நீங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க சாப்பாடு யார் வீட்டு காசு சாப்பாடு, யார் கூட அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் முக்கியமாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு உள்ள போற சாப்பாடு உன் துவாவிலையும் வேலை செய்யும், அது உன் தலைக்கு மேல கூட போகாது. சில சாப்பாடுகள் இருக்கிறது, நீ என்னதான் கதறி கதறி துவா செய்தாலும் கூட தலைக்கு மேல துவா போகாது. நம்ம மூச்சு கதை தான், ஒரு மனிதர் மூச்சு விடுறாங்க, எவ்வளவு தூரங்க போகும், ஒரு அரை அடி வரும் அவ்வளவுதான், அதுக்கு மேல இழுத்து விட்டாலும் வருமா மூச்சு, முடியாது, அதுக்கு மேல இவன் மூத்தா போயிருவான். அப்ப அந்த மூச்சு அப்படியே திருப்பி ரப்பு கொண்டு வரலாம். இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய துவா தலைக்கு மேல போகும், சிலருடைய துவா அந்த மோட்டு வரையும் போகும், பள்ளியாச்சு அந்த ஏசி வரையும் போகும், இன்னும் சில பேருடைய துவா கொஞ்சம் மேல போய் ஒரு ரெண்டு தென்னை மரம்
இன்னும் சில பேருக்கு வானத்து வரையும் போகும், இன்னும் சில பேருக்கு மேல அரிசியே போய் இடிக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களுடைய காலத்திலே பார்க்கிறோம், ஒரு சஹாபியை சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் இவர் முஜீபு துவா, இவர் முஜாபு துவா, இவர் துவா கேட்டார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான்னு சொன்னாங்க. யார்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்காங்க, சஹாபாக்கள் எல்லாம் இருக்காங்க. சஹாபாக்களுடைய ஈமான் எங்கே? ஜும்மால சொல்லும் போது கூட சொன்னோம், அபூபக்கருடைய ஈமானை தராசிலே வைத்து உலகத்தாருடைய ஈமானையே ஒரு தட்டிலே வைத்தாலும் நம்ம எல்லாம் குட்டிக்காரன் அடிச்சு கீழே விழுந்துருவோம். அபூபக்கருடைய ஈமானுக்கு அவ்வளவு வேல்யூ. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனாங்கன்னா அபூபக்கரை இழுத்து தொழு வைக்க விடுவாங்க, இழுத்து நீங்க தொழு வைங்க அப்படிம்பாங்க. அப்ப தன்னுடைய வஃபாத்துகளுடைய அந்த காலத்திலும் கூட தொழுகையில நாயகம் லேட்டா வந்தாங்கன்னா அல்ல முடியாம இழுத்து இழுத்து வரும்போது கூட அபூபக்கரை நீங்க போங்க இமாமத்து பண்ணுங்க. அபூபக்கர் யாருக்கு இமாமத்து பண்ணாங்க? சர்தாரே ஆலம், சர்தாரே தோஜகா. எந்த நபியை அனுப்பவில்லை என்றால் அல்லாஹ் உலகத்தையே படைக்கவில்லை அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதோ அந்த வார்த்தையை அப்படி இல்லைனா அப்படின்னு சொல்ற அல்லனா கூட அப்படின்னு சொல்றவங்க இடத்துல எந்த நபியை அல்லாஹ் விரும்பினானோ, எந்த நபிக்கு அல்லாஹு தஆலா இத்தனை உயர்வுகளை கொடுத்தானோ அந்த நபிக்கு நின்று தொழு வைத்தாங்க அபூபக்கர். அப்ப அவங்களுடைய ஈமான் எவ்வளவு பெரிய ஈமானாக இருந்திருக்கும், ஆனா அபூபக்கருக்கு இந்த வார்த்தையை ரசூல் சொல்லவில்லை, உமருக்கு சொல்லவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லவில்லை, ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹி மஜ்மாயி அல்லாஹ் அவர்களை சங்கையாக பொருந்திக் கொள்வானாக. இப்ப இவங்களுக்கெல்லாம் சொல்லாத இந்த வார்த்தையை ஒரு சஹாபியை சுட்டிக்காட்டி இவர் முஜாபு துவா, இவர் துவா செய்தால் உடனே கபூல் ஆகும்னு சொன்னாங்க. அந்த சஹாபி இடத்துல வந்து கடைசியில வரலாறுல வருது, அந்த சஹாபி இடத்துல செம்ப கொண்டு வந்து தண்ணீரை கொண்டு வந்து, ஓ பெரியவர்களே நீங்கள் எங்களுக்கு துவா செய்யுங்கள், துவா செய்தால் கபூல் ஆகும்னு எல்லாரும் வந்து கேட்டாங்க. எங்களுக்கு துவா செய்யுங்க, எங்களுக்கு துவா செய்யுங்க, அப்படி துவா செஞ்சு நிறைய பேருக்கு கபூல் ஆனதாக வரலாறுகள் சொல்லி தருகிறது. இப்ப ஏதோ ஒரு சஹாபி முஜாபு துவாவாக அந்த இடத்திலே இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அப்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள அளவுக்கு நமக்கும் சஹாபாக்களுக்கும் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி இருக்கிறது ஈமானிலே. அப்ப அவங்களுக்கே ஒருத்தருடைய துவா அழிச்சு வரையும் போச்சு உடனே கபூலு, இன்னொருடைய துவா கொஞ்சம் கொஞ்சம் நின்றுச்சுன்னா ஏதோ காரணம் இருக்கிறது, ரொம்ப வச்சிருக்கான். அப்ப இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது வட்டி சாப்பாடு வேற என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் உள்ள நம்ம தள்ளிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த துவாக்கு அவ்வளவு ஒன்னும் வேல்யூ கிடையாது. ஆகவேதான் குறிப்பாக துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ சம்பாதிச்ச காசுல சாப்பிடுன்னு, அந்த சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமா போச்சு அப்படின்னு சொன்னா துவா ஏற்று. ஆகவேதான் அதிகமாக பெரியவர்கள், அதிகமாக நல்ல இல்மிலே சிறந்தவர்கள் யாரு தாவத்து கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தாவத்து கொடுத்தா கபூல் செய்யணுங்கிறது, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஹுகூகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் உன்னை அழைத்து விட்டால் சாப்பிடுவதற்கு டீ குடிப்பதற்கு உடனே போகணும். ஆனா சில பெரியவர்கள் இருந்தார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, எங்க பள்ளி வாசல்ல ரெண்டு பிள்ளைய வருவாங்க தொழுவுறதுக்கு, இதை ரமவான்ல சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, ரெண்டு பிள்ளைய தொழு வருவாங்க. வந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்க பாக்குறதுக்கு நல்ல விளைவிலேன்னு அழகா இருப்பாங்க, யாரோ ஒரு வீட்டு பிள்ளைய வந்து தொழுக நடக்கும் போது உள்ள வராம வெளியே நின்று என்ன செய்வாங்கன்னா, அங்க கிடக்க செருப்பெல்லாம் ரெண்டா பிரிப்பாங்க, இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு பிரிச்சுட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் நரகவாதி செருப்பு, இதெல்லாம் சொர்க்கவாதி செருப்பு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் அவர், இதெல்லாம் நரகவாதி செருப்பு, இதெல்லாம் சொர்க்கவாதி செருப்புன்னு அந்த பிள்ளைய சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கணக்குலாம் போயிருவாங்க. அப்ப நான் இதை வந்து டெய்லி பாத்துக்கிட்டே இருந்தேன், இந்த ஆளுக வந்து இப்படி பிரிச்சு தூக்கி போட்டுட்டு போறது சின்ன பிள்ளை எவ்வளவுக்கும், ரொம்ப மெச்சூர் ஆகி பெரிய ஆளா கிடைச்சு இந்த பிள்ளை. இப்ப என்னடா இப்படி செய்யறாங்களே, ஒரு கொஞ்ச நாள் கடந்துச்சு, அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைய வருது, அது பாட்டுக்கும் போயிட்டு இருக்கு, ஒண்ணு வேலை இங்க இருந்துச்சு. அப்ப அந்த பிள்ளைய நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா டெய்லி செருப்பு பிரிச்சு வச்சு இது நரகவாதி இது சொர்க்கவாதிலாம் சொல்லிட்டு இருப்பீங்களா, இன்னைக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கொஞ்ச நாளா செய்யறது இல்ல அப்படின்னு கேட்ட உடனே அதுல ஒருத்தர் சொன்னாரு, இல்ல இப்படி நான் நின்றுகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஆசைப்பட்டு வாங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு கூட்டு போனாரு, அன்னைக்கு போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது, எல்லா செருப்பும் ஒரே மாதிரிதான் தெரியுதுன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இடத்துல சொன்னதா, அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, இது ஹக்கோ இது உண்மையோ நான் கேள்விப்பட்ட விஷயம் அறிந்து அதுல ஆராய்ச்சி பூர்வமா நான் ஒன்னும் விளங்கல, அவர் சொன்னதை வச்சு நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது, சாப்பாடு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது, உன்னையே அப்படி தலைகளை கவுத்தி விடுறோம், அதனால அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், துவா அங்கீகாரம் ஆக வேண்டும் என்று சொன்னால் சாப்பாடுகளை சரியா நாம பார்த்து வச்சுக்கிட்டு வந்தாதான் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல சொன்னோம், அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுப்பதென்று. ஏன்னா அவன் ரப்பு, நமக்கு ஒழுங்கா கொடுத்து. ஏன்னா நம்ம நீ கண்ணாமனான் துவா கேட்கலாம், அல்லாட்ட கேட்கறதுக்கு அளவே கிடையாது. எனக்கு நீ அப்படி தரமாட்டேங்கிற, நீ எனக்கு அப்படி தரமாட்டேங்கிற. சில பேர் இப்படிலாம் கேட்பாங்க, என்ன அவன் செஞ்சுட்டான், பக்கத்து வீட்டுக்கான திருட்டு பைய, ஆனா அவனுக்கு பாருங்க எவ்வளவு காரு, எனக்கு அல்ல பாக்குறதே இல்லைங்க. சில பேர் சொன்னா அல்ல பாக்குறதே இல்லை. நவுது பில்லாஹி மின்தாலிக், இந்த வார்த்தையை விட்டு எல்லாருடைய முஸ்லிமான இதயங்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அப்ப ஏன் இப்படி தரலன்னு ஹதீஸ்ல ஒரு ஒரு விஷயத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூணு விதமா பிரிச்சாங்க துவாக்களை. உன் துவா குபூல் ஆகுது அல்லது குபூல் ஆகல அப்படின்னு சொன்னா அதுக்கு மூணு விளக்கம் இருக்குப்பான்னு ஒரு ஹதீஸ்ல அதுக்கு விளக்கம் சொன்னார்கள். அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம், உன்னுடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது, நடக்க மாட்டேங்க பைசாவது கொஞ்சம் வெளியெடுக்கணும்ல, என் புள்ள கல்யாணம் நடக்குன்னு நினைக்கிறேன், ஆனா நடந்துருச்சு. எப்படி நீ உன் காசு தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்க, அதுல இவனே அல்லாவா எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும், ஏதாவது பறக்கு தட்டு அனுப்பி சரணன் இப்படிங்கன்னு தூக்கிட்டு போய் ஹஜ்ஜில விட்டு வந்துட்டா சந்தோஷம். ஏ அப்பா இதுதான், இது துவா கபூல் இல்ல, நீ செய்ய வேண்டியதை செய்யணும். மனசு சுத்தமாக இருந்து நான் எவ்வளவு செலவு பண்ணாலும் செலவு பண்ணுவேன், ஹஜ்ஜிக்கு போறேன்னு கேட்கணுமே ஒழிஞ்சு அங்க நான் ஒரு பைசா எடுக்க கூடாது, ஆனா நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துடணும். அப்படின்னா தூக்கத்துல வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வர முடியும், நேனும் இல்ல போக முடியாது. அப்ப இந்த இடத்துல முதல் துவா கபூல் ஆகுவது, துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லாஹ்வினால். இரண்டாவது, சில துவாக்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படாது, அப்படியே இருக்கும், நம்ம என்ன துவா கேட்டு நடக்காது. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி சில துவாக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம், அந்த துவாவை நீ கேட்டதனால் அல்லாஹ் சில கொடூரங்களை உன்னை விட்டு பாதுகாத்து விடுவான். நீ ரோட்ல போய் திடீர்னு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உன் கையை காலு போகணுன்னு இருக்கும், நீ ஏதாவது தப்பித்தவர ஒரு துவா உன்னை கேட்டவன அல்லா செய்வான். இந்த துவாவின் காரணமா, என்ன விதியையே துவா மாத்தும், ஹதீஸ்ல வந்திருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்க விதியையே மாத்துறதுக்கு துவாக்கு மட்டுமே அந்த இடத்துல பவர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அங்க சொன்னாங்க, நீ அப்படி போகணும்னு நினைக்கிறத நீ கேட்ட துவாவால ரப்ப என்ன செய்வான், வேணாம் சும்மா கீழே விழுந்து ஒரு காயமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கொடூரத்தை ரப்ப அந்த துவாவினால் தடுத்து சும்மா சாதாரணமான நிலை ஏற்படுத்திடுவான். இப்ப மூணாவது, அப்படியும் ஒன்னு ஆகலங்க, ஒன்னு ஆக்சிடென்ட் நடக்க நல்லா இருக்கேன்னா கெட்டி இங்க பாருங்க, அது மாதிரி இந்த தள தளன் தக்காளி மாதிரி இருக்கேன், இதுவரை 85 வருஷம் கேட்ட துவா என்ன ஆச்சுன்னா, அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க, இதுக்கு கியாமத்தினாலதான் தெரியும், உலகத்தாரை எல்லாம் கூட்டி வச்சு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல கணக்கு வழக்கு கேட்கிற போது அப்ப என்ன செய்வான், உன் தட்டுல நிறைய வந்து அது பாட்டுக்கு நன்மை குவியும், என்னடா மூன்று விதமாக துவாக்களை பிரித்து இந்த சமுதாயத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்ப சொல்லி கொடுத்துட்டு அப்பதான் இதை சொன்னாங்க, ரப்புக்கு தெரியும் உன்னை எப்படி பராமரிப்பது, உன்னை எப்படி வளர்ப்பது, உனக்கு எது தேவை, உனக்கு எது தேவையில்லை, எதை கொடுத்தால் நீ தாங்க மாட்டாய், எதை கொடுத்தால் நீ தாங்குவாய், அப்படிலாம் ரப்புக்கு தெரியும். நான் மேனேஜர் ஆகணும்னு ஒருத்தர் கேட்டார்னு வச்சுக்கீங்களேன், இப்ப மேனேஜர் ஆக்கி விட்டாச்சு அப்படின்னா, அப்ப என்ன ஆயிரும், அந்த கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கு மண்டை வேணும்ல, உனக்கு மூளை உள்ள இருக்க சரக்கு இருக்காது, அங்க பெரிய பிரச்சனை ஆகி போயிடுச்சுன்னா ஒம்பு. ஏன்னு கேட்டா ஒரு சஹாபி வந்து கேட்கிற போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டார்கள், ரசூல்லா அந்த ஒரு டாக்டினுடைய அந்த பதவி இருக்கிறது எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, அந்த பதவி எனக்கு கிடைக்கிட்டு. அப்ப சொல்லும் போது சொன்னாங்க, அப்படி கேட்டு பெறுவதல்ல, ரப்பு கொடுக்கணும். அப்ப கேட்டு பெற்றதனால் ரப்பு என்ன செய்வான்னா, பரவாயில்ல பாத்துக்கப்பா அந்த நாட்டை அப்படின்னு விட்டுட்டா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அங்க எங்க நசீப் இருக்கிறதோ, யார் அந்த இடத்திலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ, வலுக்கட்டாயமா அவங்களை பிடிச்சி இழுத்து ஒரு சபைக்கு தலைவர் ஆக்கி விட்டாங்க, ஒரு சபைக்கு செக்ரட்டரி ஆக்கி விட்டாங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு மறைமுக வேலை அங்கு நடந்திருக்கிறதுன்னு ரப்பின் இடத்துல துவா செய்து கொள்ளணும். கங்கணம் கட்டி, இந்த சபைக்கு நான் தான் தலைவர் ஆகிறேன், மாப்பிள்ள எல்லாருக்கும் டி போடுங்க எனக்கு ஓட்ட அப்படின்னு சொல்லி அங்க போய் இந்த கிருத்துருவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா, உன் மண்டைகளுக்கு உனக்கு அறிவுக்கு மேலே இருக்க வேலைகள் அங்கு வரும், அந்த சபையை இழுத்து முடுற அளவுக்கு உன்னால ஆகி போய் தொலைஞ்சிரும். அதனால அப்படியெல்லாம் இஷ்டத்திற்கு அங்கு கேட்டு நாம் அதிலிருந்து நம்மை நாம் அதாவது பெரிய லெவலில் ஆக்கிக் கொள்வதற்கு முடியாது. அப்ப அதனால கேட்கும் போது ஒழுக்கமாக கேட்க வேண்டும், ரப்பினிடத்தில் ஒழுக்கமாக கேட்க வேண்டும். ஆகவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துஆக்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். டாய்லெட் போகும்போது எப்படி கேட்கணும், அதே மாதிரி பள்ளியாசலுக்குள்ள வரும்போது எப்படி கேட்கணும், பள்ளியாசல விட்டு வெளியே வரும்போது எப்படி கேட்கணும், காலையில் எந்திரிச்ச உடனே என்ன கேட்கணும், நைட்டு படுக்கும் போது எப்படி கேட்கணும், இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்தது எதுக்குன்னா, நீ மூடத்தனமா கேட்கக்கூடாது. டாய்லெட்டுக்கு போகும்போது நீ ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தி விடலாம், உள்ளே வச்சு அமுக்கிடுவான், அல்லது உள்ள கோபமா பெரிய சிக்கலா போயிடும். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு அப்ப அதிகமான துஆக்களில் சொல்லி தந்தார்கள். நீ ரப்பி 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 ரப்பின்னு அழைச்சுக்கிட்டே இரு, அப்படி அழைச்சன்னு சொன்னா அவனுக்கு தெரியும் இந்த மனிதன் இதை தாங்குவானா மாட்டானா, இவனுடைய அறிவு இதற்கு தாங்குமா தாங்காதா, இவனுடைய உடல் இதற்கு தாங்குமா தாங்காதான்னு ஒரு ரப்புக்கு தெரியும். அப்ப உன்னை செம்மையாக வைத்து கேட்ட துவாவை தகுதியாக இருந்தால் தரவும், தகுதி இல்லை என்றால் தடுத்துக் கொள்ளவும் அவனால் முடியும். ஆகவே ரப்பு என்ற வார்த்தையை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் அந்த இடத்திலே நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். இப்ப இதை விட ஒரு பெரிய விஷயம் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன, குர்ஆன்ல ஒரு ஆயத்துல வருது, அல்லாஹு தஆலா சொல்றான், இது அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹும் வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் واشهد على انفسهم الست بربكم قالوا بلى شهيدنا ان تقولوا يوم القيامه انا كنا عن هذا غافلين அப்படின ஒரு ஆயத்துல வருது. இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன அப்படினு சொன்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படினு சொன்னா, அதாவது உலகத்தை எல்லாம் படைத்து ஆலமே அதில் மேலே உள்ள அந்த உலகத்தில இந்த மனிதர்கள் எல்லாம் உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வைத்தவுடன் அல்லாஹு தஆலா எல்லா ரூஹையும் ஒன்னா கொண்டு வந்தான் இந்த உலகத்துல. நம்ம நமக்கு முன்னாடி ரசூல் காலம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலம், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம், எத்தனை பேர் இந்த உலகத்துல ஜனிப்பமும் எல்லாம் இந்த உலகத்துல ஆதம் முதல் கடைசி ஒரு மனிதர் மூத்தா போறாருன்னா அவர் வரை கொண்டு வந்து ஒரே பந்தா ஆக்கி அங்கே நிறுத்தி வைத்தான். அப்ப எல்லாரும் நாம் இருந்தோம் அந்த இடத்துல, எல்லாரும் நம்ம அந்த இடத்துலதான் இருந்தோம், நமக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஆனா அந்த அறிவு இன்னைக்கு தெரியாது, அது நம்ம கியாமத்துக்கு போன பின்னாடிதான் அந்த அறிவு தெரியும். சில அறிவுகளுக்கு சில குதூதுகள் இருக்கிறது, நம்ம அறிவு போக முடியாத இடத்துக்கு சில செயல்களுக்கு நம்மால் செல்ல முடியாது. நம்மளும் இப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் அறிவாளியா தான் இருந்தோம், வயிற்றுல இருக்கும் போது அறிவாளியா தான் இருந்தோம். நம்ம அம்மா வயிற்றுல என்ன செஞ்சோம்னு நம்மள்கிட்ட கேட்டா ஏதாவது தெரியுமா? நம்ம எல்லாரும் 10 மாசம் இருந்தோம், 8 மாசம் இருந்தவங்களும் இருக்காங்க, 6 மாசம் இருந்தவங்களும் இருக்காங்க. ஏப்பா இவ்வளவு வேகமா வெளியே வந்திய, என்ன செஞ்ச நீ அப்படின்னு ஒருத்தர் கேளுங்க. 6 மாசத்துல வந்துட்டாரு புறப்படுறதும். ஏப்பா என்ன 6 மாசத்துல வெளியே வந்திய, எப்படி பாடி வந்த அப்படின்னு கேட்டா அவருக்கு எதுவும் தெரியுமா? அறிவாகத்தான் இருந்தார்,